ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம மங்கள்யான் அண்ட் த ஹெல்ப்ஸ் ஆஃப் மிஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். அதாவது மங்கள்யானுக்கு கிடைத்த உதவிகள், என்ன உதவிகள் அப்படின்னு கேட்குறீங்களாக்கா? ஆக்சுவலி செப்டம்பர் 24, 2014, அதாவது மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட இன்னையோட 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த டைமில் நான் என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அது என்னத்தை பற்றி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மங்கள்யான் விண்கலத்துக்கு மிஷன் கண்ட்ரோல் என்னென்ன உதவி செஞ்சாங்க அப்படின்றத பற்றி. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு ஹெல்ப் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஜூலை 2, 2015, அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 9 மாதம் கழித்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ அது பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பிளாக் அவுட் டேஸ், அதாவது கம்யூனிகேஷன் பிளாக் அவுட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சோலார் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். ஸோ சோலார் கன்ஜெக்ஷன்னா வேறு எதுவுமே கிடையாது, சூரியன் நடுவில் இருக்கும் செவ்வாய் கிரகமும் பூமி கிரகமும் நேர் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும், மூணுமே ஒரு லைனில் இருக்கும் அது. ஸோ இன்ஃபேக்ட் நம்மளால் ஸ்பேஸ் கிராஃப்டை காண்டாக்ட் பண்ண முடியும், ஸ்பேஸ் கிராஃப்டாலையும் நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியும். பட் நடுவில் சூரியன் இருக்குல்ல, வரக்கூடிய டேட்டாஸை ஒரு சில சோலார் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மூலமாக பட்டு கரப்ட் ஆகி நம்மளுக்கு வந்து சேரும். இது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, நம்ம திரும்பவும் ஸ்பேஸ் கிராஃப்டை காண்டாக்ட் பண்ணி இந்த டேட்டா எனக்கு தப்பாக வந்திருக்கு, தயவுசெய்து திரும்ப அனுப்பிச்சிரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த டேட்டாவை திரும்ப அனுப்பிச்சிடும் அது. பட் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னாக்கா, நம்ம அனுப்புகிறோம் பார்த்தீங்களா கமாண்டு, இதை திரும்ப அனுப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த கமாண்டு சோலார் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வழியாக, அதாவது சூரியனை தாண்டி தான் போய் ஆகணும். ஸோ அப்போ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸில் பட்டு அந்த டேட்டாவும் கரப்ட் ஆகி தான் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு போகும். அதாவது நம்ம ஒன்று சொல்ல, அது ஒன்று செயல்படுத்தும். இது கிட்டத்தட்ட டேஞ்சரஸான ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது தானா தற்கொலைன்னு வாங்கல அந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட் கன்ஃபியூஸ் ஆகிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி மிஷன் கண்ட்ரோல் சமாளித்தாங்கன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ மே 18, 2015, அதாவது இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு கமாண்ட் அனுப்புனாங்க. அந்த கமாண்டுக்கு பேர் அட்டானமஸ் கமாண்ட், அதாவது தனித்து செயல்படும் கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்ததுலேருந்து, அதாவது ஜூலை இந்த கமாண்ட் அதை ரிசீவ் பண்ணிக்கிச்சு. ரிசீவ் பண்ண கமாண்ட் என்ன சொல்லுதுனாக்கா, ஜூலை 2, 2015 வரைக்கும் நீ அட்டானமஸாக செயல்பட சொல்லிட்டு. இந்த பாருங்க, கமாண்டு மே 18 கொடுத்தாங்கல்ல, அது ஒன்றும் சாதாரணமாக கொடுக்கல. அந்த மே 18 கொடுக்கும்போது 1 மந்த்துக்கு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்னென்ன பண்ணணும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் ஆன் பண்ணணும், எதை எதை பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஷெட்யூல் பண்ணி, 1 மாதத்துக்கான ஷெட்யூலை முன்னாடியே பிளான் பண்ணி அந்த கமாண்டில், அதாவது மே 18 அமைச்சாங்கள ஒரு கமாண்ட் அட்டானமஸ் கமாண்ட், அது கூடயே சேர்த்து அமைச்சிருந்தாங்க. அந்த டைமில் அந்த அட்டானமஸாக செயல்படும், அதே மாதிரி நம்ம கொடுத்த அந்த ஷெட்யூல் படியும் அது செயல்படும். அதே மாதிரி கிரவுண்ட் இன்டர்வென்ஷன் எதுவுமே இல்லாமல், அதாவது நம்மளுடைய மேற்பார்வை எதுவுமே இல்லாமல் 1 மாதத்துக்கு அது செயல்படும், அந்த மாதிரியான ஒரு கமாண்டை கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் இஸ்ரோ விஞ்ஞானிகள், அதாவது இஸ்ரோ இன்ஃபேக்ட் மங்கள்யானுடைய மிஷன் கண்ட்ரோல் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த 30 நாட்கள், அதாவது ஜூன் 2, 2015 ஜூலை 2, 2015 வரைக்கும் இந்த சோலார் கன்ஜெக்ஷன் இருக்கும் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இன்ஃபேக்ட் அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து அலைன்மெண்ட் மாறிடும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நார்மலாக மாறிடும் எல்லாமே. ஸோ இந்த டைமில் வந்து இன்ஃபேக்ட் இந்த 1 மந்த் ஃபுல்லாகவும் டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இருந்துச்சு ஸ்பேஸ் கிராஃப்ட். நம்ம மட்டும்தான் ஸ்பேஸ் கிராஃப்டை காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தோம், அதுவும் குறிப்பிட்ட ஒரு 8 நாளில் மட்டும், அதாவது ஜூலை 10, 2015 வரைக்கும். இந்த சோலார் கன்ஜெக்ஷன், அதாவது சோலார் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததன் காரணமாக நம்மளுக்கு டேட்டா கிடைக்கல. இந்த 8 நாளில் மட்டும்தான் டேட்டா கிடைக்கல, மற்ற எல்லா 30 நாள் எல்லா நாளும் டேட்டாவை அந்த மங்கள்யான் விண்கலம் நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருந்துச்சு. இதுதான் முதல் உதவி ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு மிஷன் கண்ட்ரோல் பண்ணது. ஸோ 2015 ஜூலை 2 இது முடிஞ்சிருச்சா, அதற்கு அப்புறமேட்டு இன்னொரு உதவி பண்ணுறாங்க ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு மிஷன் கண்ட்ரோல். அது எப்போன்னு கேட்டிங்கனாக்கா, 2016 மே மாதத்தில் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ஒயிட் அவுட் டேஸ். இது என்னப்பா ஒயிட் அவுட் டேஸ்ன்னு கேட்குறீங்களாக்கா, ஆக்சுவலி முன்னாடி நம்ம பார்த்தது சோலார் கன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய பிளாக் அவுட் டேஸ், கம்யூனிகேஷன் பிளாக் அவுட். ஆனால் இது ஒயிட் அவுட் மீனிங் என்னன்னாக்கா, ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமி சூரியன் ரெண்டுலேயுமே ஒரு நேர்கோட்டில் இருக்கும். இதனால் என்ன ப்ராப்ளம்னாக்கா, சூரியன்லேருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் அதிகமாக விண்கலத்தை தாக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டைமில் மட்டும்தான், அதாவது இந்த ஒரு அலைன்மெண்ட்டில் வரும்போது மட்டும்தான் ஸ்பேஸ் கிராஃப்டை அதிகமாக தாக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது நம்மளால் தவிர்க்க முடியாத ஒன்று, ஆனால் விண்கலத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் நம்மளால் அதை பாதுகாக்க முடியும். இதற்காக இந்த ஒயிட் அவுட் டேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி வச்சது மே 18, 2016 மே 30, 2016, கிட்டத்தட்ட 12 நாட்கள். இந்த ஒயிட் அவுட் டேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாள்களுக்கு முன்னாடி, அதாவது மே 8, 2016 இவங்க ஒரு அட்டானமஸ் கமாண்ட் கொடுக்குறாங்க. இந்த கமாண்டு போன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மட்டுமே முன்னிறுத்தி ஏற்படுத்தப்பட்ட ஒரு கமாண்ட். அதாவது இந்த 12 நாட்களிலுமே ஸ்பேஸ் கிராஃப்ட் தனித்தனியை பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த விண்கலத்தில் இருந்த எல்லா பேலோடும் சஸ்பெண்ட் பண்ணப்படுது. அதாவது எந்த ஒரு அறிவியல் உபகரணங்களுமே வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஃபால்ட் டிடெக்ஷன் மற்றும் ஐசோலேஷன் அண்ட் ரெக்கவரி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனையும் இவங்க ஆன் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீரென்று ஏற்படும் ஆபத்துகள், ஒருவேளை சோலார் ரேடியேஷன் தாக்கி ஏதாவது செயல் எழுந்துருச்சுன்னு சொன்னாக்கா அதை சரி பண்ணதுக்காகவும் மாஸ்டர் ரெக்கவரி சீக்வன்சர் அப்படிங்கிற ப்ரோக்ராமரையும் ஆன் பண்ணி வைக்கிறாங்க. இதன் மூலம் தப்பித்தவறி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இந்த 12 நாட்கள் கழித்து விண்கலம் திரும்பவும் கிரவுண்ட் கண்ட்ரோலோடைய கைவசத்துக்கு வந்துடும். ஸோ கிரவுண்ட் கண்ட்ரோல் திரும்பவும் தட்டி தட்டி என்னென்ன பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ப்ரிகாஷன் நடவடிக்கைகள் எடுத்தாங்க இந்த ஒரு ஒயிட் அவுட் டேஸில். போன முறை பார்த்த பிளாக் அவுட் டேஸை விட இதுக்கு ரொம்ப காஷியஸாக, ரொம்ப எச்சரிக்கையாக மிஷன் கண்ட்ரோல் உதவி செஞ்சுருப்பாங்க ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு. மிஷன் கண்ட்ரோல் எதிர்பார்த்தது போலவே இந்த ஒயிட் அவுட் பீரியட், அதாவது இந்த சோலார் ரேடியேஷன் பிரச்சனைகள் May 30, 2016 அப்போ முடிவுக்கு வருது. அதற்கு அப்புறமேட்டுக்கா ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன் கண்ட்ரோலுடைய கையில் நல்லபடியாக கிடைக்குது. அதன் பழையபடி பேலோட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நார்மலாக நடக்க ஆரம்பிக்குது. இது எப்போ நடந்துச்சு? May 30, 2016 அப்போ இந்த எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சு ஒரு நல்ல சுமூகமான நிலைமைக்கு வருதா. இதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து September 24, 2016 ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அது என்னன்னாக்கா இஸ்ரோ அமைப்பானது மாம், அதாவது மங்கள்யான் ஸ்பேஸ் கிராஃப்டுடைய மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் என்று அழைக்கப்படக்கூடிய மங்கள்யான் ஸ்பேஸ் கிராஃப்டுடைய ஃபர்ஸ்ட் இயர் டேட்டாவை பப்ளிக்காக அவைலபிளாக ஆக்குறாங்க. அது நடந்தது இந்த நாள் தான், அதாவது September 24, 2016 இது நடந்துச்சு. அந்த டேட்டாக்கள் அனைத்துமே ISSDC அப்படிங்கிற இணையதளத்தில் வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 1381 ரிஜிஸ்டர்டு யூசர் அந்த இணையதளத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 370 GB மேற்பட்ட டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறாங்க ரிசர்ச் பர்பஸ்க்காக வேண்டி. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்யூப்மெண்ட் என்று கருதப்படக்கூடிய MCC, அதாவது மார்ஸ் கலர் கேமரா அப்படிங்கிற கேமராவை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 750 மேற்பட்ட புகைப்படங்களை எடுத்திருக்கு அந்த கலர் கேமரா. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவுக்கும் அந்த புகைப்படங்களை மங்கள்யான் விண்கலம் அனுப்பிச்சிருக்கு. இந்த புகைப்படங்களை வச்சு, அதாவது கேட்டகரைஸ் பண்ணி, விண்வெளியாளர்கள், அதாவது இஸ்ரோவில் இருக்கக்கூடிய விண்வெளியாளர்கள் மார்ஸ் அட்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு PDF புத்தகத்தை உருவாக்கியிருக்காங்க. என்னென்ன புகைப்படங்கள் எடுத்துச்சு, அதில் சிறந்த புகைப்படங்களை முழுமையான தெளிவான விளக்கங்களுடைய அந்த மார்ஸ் அட்லஸ் அப்படிங்கிற புக்கில் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன், அதையும் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இது நடந்தது எப்போ? 2016 செப்டம்பர் 24 இந்த நிகழ்வு நடக்குது. இதற்கு அப்புறமேட்டுக்கா மிஷன் கண்ட்ரோல் ஒரு மிகப்பெரிய உதவியை பண்ணுறாங்க மங்கள்யான் விண்கலத்துக்கு. January 17, 2017 அப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி மங்கள்யான் விண்கலம் மிஷன் கண்ட்ரோல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. அது என்னன்னாக்கா நம்ம கிரகத்தில் எக்லிப்சஸ், அதாவது கிரகணங்கள் வருவது போலவே மங்கள்யான் விண்கலத்துக்கும் கிரகணங்கள் ஏற்படுது. அதாவது சூரியனுக்கும் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் நடுவில் செவ்வாய் கிரகம் மறைக்குது. இதனால் விண்கலத்திற்கு தேவையான ஒளி சூரியனிடமிருந்து கிடைப்பது கிடையாது. இது மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் ஏற்கனவே டிசைன் பண்ணி தான் இந்த மங்கள்யானை ரெடி பண்ணியிருந்தாங்க. இதற்காக ஒரு பேட்டரியும் அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த பேட்டரி அவங்க டிசைன் பண்ணும்போது ஸ்பேஸ் கிராஃப்ட்டு கிரகணங்கள் ஏற்படும் போது ஸ்பெஷலாக கவனிச்சுக்கிறதுக்காக 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு இந்த பேட்டரியை டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் மங்கள்யான் கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் எதை பற்றினாக்கா, இந்த பகுதியில் கிரகணங்கள் வருது, இதனால் எனக்கு தேவையான ஒளி கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 மணி நேரம் 40 நிமிஷம்லாம் இது நீடிக்கிறது கிடையாது, மாறாக இது கிட்டத்தட்ட 8 மணி நேரங்கள் வரைக்குமே வருது. இதன் 8 மணி நேரம் வர்றதுனால மங்கள்யான் விண்கலத்துடைய பேட்டரிஸ் பிலோ த சேஃப் லெவல்னு மார்க் பண்ணி வச்ச அளவை விட ரொம்பவும் ட்ரெயினில், அதாவது ரொம்பவும் கீழே போயிடுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த மாதிரி போகும்போது ஏதாவது ஒரு சமயத்தில் 8 மணி நேரத்தை தாண்டி ஒரு 8.5 மணி நேரமோ இல்லை 9 மணி நேரமோ கிரகணம் நீடிச்சதுன்னு சொன்னாக்கா அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுடைய ஒட்டுமொத்த பேட்டரியும் ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதிலிருந்து மங்கள்யான் விண்கலத்தை காப்பாற்றுறதுக்காக மிஷன் கண்ட்ரோல் ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சாங்க. அது என்ன அப்படின்னாக்கா ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்த 8 22 நியூட்டன் திறன் கொண்ட என்ஜின்களை ஃபயர் பண்ணாங்க. எஸ், அந்த ஸ்பேஸ் கிராஃப்டையே மாற்றி வேற ஒரு ஆர்பிட்ல அமைச்சாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 431 வினாடிகள் அந்த என்ஜின்களை ஃபயர் பண்ணாங்க. அட் த வெலாசிட்டி ஆஃப் 97.5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூவ் ஆகி ஒரு வேற ஒரு வித்தியாசமான ஆர்பிட்ல அது அமர்த்தப்பட்டச்சு. ஸோ இந்த புது ஆர்பிட்டினால இன்ஃபேக்ட் January 17 உதவி தேவை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கேட்டுச்சா. ஸோ இவங்க இதை பண்ணிட்டதுலேருந்து September 2017 வரைக்கும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எந்தவித எக்லிப்ஸையும் அதாவது கிரகணங்களையும் சந்திக்கவே இல்லை, எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டே போயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட் எஸ்கேப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் தான் பண்ணியிருந்தாங்க ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு மிஷன் கண்ட்ரோல். ஆனாக்கா இந்த ஹெல்ப் பண்ணி முடியும் போது ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அது என்னன்னாக்கா 20 கிலோ ப்ரொப்பலண்ட் காலி ஆயிடுச்சு. ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்த 20 கிலோ எரிபொருள் முழுமையாக செலவாயிடுச்சு. இந்த 431 செகண்டு ஃபயர் பண்ணது அதாவது த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி புது ஆர்பிட்டில் கொண்டு போய் நிறுத்தினதுக்கு இவ்வளோ கிலோ ப்ரொப்பலண்ட் காலி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இன்னும் ஸ்பேஸ் கிராஃப்டில் வெறும் 13 கிலோ ப்ரொப்பலண்ட் மட்டும்தான் இருக்குது. அதையும் வேறு ஏதாவது மங்கலியான் உதவி கேட்டாக்கா ஆபத்து காலத்தில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் அதை பத்திரமாக பாதுகாத்து. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2017 January வந்து இந்த உதவியை அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதே ஆண்டு June 19 ஒரு அறிவிப்பை இஸ்ரோ வெளியிட்டாங்க. அது என்னன்னாக்கா 1000 நாட்களை கடந்தது மங்கல்யான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பூமியின் கணக்குப்படி அது 1000 நாட்கள், செவ்வாயின் கணக்குப்படி அது 973 சொச்ச நாட்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மங்கல்யான் விண்கலம் அந்த 1000வது நாட்கள் அந்த 1000 நாட்கள் முடியும் போது கிட்டத்தட்ட 388 ஆர்பிட்டை பண்ணியிருந்துச்சு. முழுமையாக செவ்வாய் கிரகத்தை அதாவது முழுமையாக செவ்வாய் கிரகத்தை 388 சுற்றி வந்திருந்துச்சு. அந்த டைமில் இஸ்ரோ வேற ஒரு அறிவிப்பையும் பண்ணுறாங்க. அது என்னன்னாக்கா மாம் ஏவோ அதாவது மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தான். இது என்னன்னாக்கா அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. மாமுடைய அதாவது மங்கல்யானுடைய டேட்டாஸை நீங்கள் லைவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏவோ. இந்த ஏவோ அனௌன்ஸ் பண்ணலேருந்து கிட்டத்தட்ட 32 இந்தியன் R&D இன்ஸ்டிடியூட்ஸ் அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அமைப்புகள் இஸ்ரோவை அணுகி மாம் அதாவது மங்கல்யானுடைய டேட்டாவை அவங்க ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாள் அதாவது மிஷன் மங்கல்யான் ஆர்பிட்ல நிலைநிறுத்தப்பட்டு 5 வருஷம் என்னையோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த நாளில் என்னுடைய சேனலில் போட்ட இந்த வீடியோ ஃபார் டெடிக்கேட்டட் ஃபார் மங்கல்யான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் சும்மா.